يقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن ربك ليعجب من الشاب الذي ليس له صبوة، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய ஏவல்களை, கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு மனித சமுதாயத்துடைய வழிகாட்டலுக்காக, முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹுடன் இணைப்பதற்காக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அனுப்பினான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விதமான சிறப்பு மக்களை சந்தித்தார்கள். மூன்று வயதுக்குட்பட்டவர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், மூத்தவர்கள், வயோதிபர்கள். மூவருக்கும், சிறுவர்களுக்கு சிறுவர்களுக்கு பொருத்தமான வழிகாட்டல்களை, போதனைகளை, தீனுடைய புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்தார்கள். வாலிபர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய வாழ்க்கையை சீராக்கினார்கள். மூத்தவர்களுக்கும் உரிய மரியாதையோடு அவர்களுடைய தவறுகளையும் சரிவர திருத்திக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சபையிலே மூன்று சாரார்களும் இருக்கிறோம். சிறுவர்கள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள், மூத்த வயதை அடைந்த வயோதிபர்களும் இருக்கிறார்கள். வாலிப வயது என்பது எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்பொழுது முடிகிறது? வயோதிபம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, மூத்து வரைக்கும் அது செல்கிறது என்று குர்ஆனுடைய ஒளியிலே பிரிக்கின்ற பொழுது, ஒரு மனிதர், ஒரு சிறுவர் பருவ வயதை அடைகின்ற பொழுது அவர் வாலிப வயதை ஆரம்பிக்கிறார். டீனேஜ் என்று சொல்கிறோம், 13 13 தொடக்கம், 19 வரை என்ற டீனேஜாக நாம் அடையாளப்படுத்தியிருக்கிறோம். 13 வயதிலிருந்து ஒரு சிறுவர் பெரிய வயதை அடைவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. 15 வயது வரும் பொழுது பெரும்பாலும் அவர் வயதை அடைவார். 15 வயது அடைந்து விட்டால் அவருடைய உடலியல் ரீதியான பலகீனங்களினால் அவர் பருவ வயதை அவர் அடையாவிட்டாலும், அவர் 15 வயதாகிவிட்டால் பருவ வயதை அடைந்தவராக கணிக்கப்படுவார் என்பது மார்க்க சட்ட உலமாக்களுடைய முடிவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, 15 இந்த வாலிப வயது ஆரம்பிக்கிறது. 15 எது வரைக்கும் வாலிப வயது என்ற கருத்தை ஒரு குர்ஆன் ஆயத்திலிருந்து இமாம்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். வலம்மா பலக அசுத்தஹு வ பலக அர்பஐன சனா. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சக்தி உள்ள, ஸ்ட்ரென்தான, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமை அடைந்து நாற்பது வயதை அடைந்த பொழுதன்று 40 வயதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். 40 வயது வரைக்கும் வாலிப வயதுதான் என்பதுதான் அநேகமான குர்ஆன் விரிவுரையாளர்களுடைய தெளிவான முடிவு. எனவே 40 வயது வரைக்கும் வாலிப வயது. அதனால்தான் சுவர்த்தவாதிகளுக்கு கூட அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பீரியட் இந்த வாலிப பீரியட் தான். 33 வயது 30-க்கும் 40-க்கும் இடைப்பட்ட வயது. எனவே கண்ணியமான 40-ஐ தாண்டி 50-ஐ தாண்டி செல்கின்ற பொழுதுதான் அவருடைய வயோதிகம். 40-லிருந்து 50 வரைக்கும் வயோதிகம் வாலிபம் 2-க்கும் இடைப்பட்ட ஒரு காலமாக அடையாளப்படுத்துகிறார்கள். 50-ஐ தாண்டுகின்ற பொழுது அவர் ஷைஹுஹா என்ற அந்த வயோதிப தன்மையை வயோதிப பருவத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் உம்மத்தி மபைன சித்தி வசதாய், என்னுடைய ஆயுள், உம்மத்துடைய ஆயுள், வாழ்க்கை காலம் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது. வகலீலுன் மையதஜாவது தாலிக் அல்லது மையஜூது தாலிக், அதை தாண்டி வாழ்பவர்கள் மிக குறைவு. இது வயோதிப வயது. கனிமலை எல்லோருக்குமே நபியவர்கள் அழகான ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். நபியவர்களுடைய சிறிய வயது, சின்ன பருவம், சிறு பிராயம் கூட ஒரு முன்மாதிரியான ஒரு பருவமாக இருந்தது. எந்த அளவு நபியவர்கள் சிறு வயதிலிருந்து ஒரு ஒழுக்கம் உள்ளவராக, தீய வார்த்தைகள் பேசாதவராக, பெரியவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவராக வளர்த்த அந்த தாய், வளர்ப்பு தாயாக இருந்த ஹலீமா சாதியா ரஹியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு சிறுவராக வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. சிறு பிராயத்திலிருந்த நபியவர்களை அல்லாஹ் அப்படி பராமரித்தான். அவருடைய வாலிப பருவம் ஒழுக்கமுள்ள வாலிபர், சத்தான நம்பிக்கையான வாலிபர், உண்மை பேசக்கூடிய வாலிபர், நம்பிக்கை உண்மை தன்மை இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு வாலிபராக இருந்தார்கள். அதனால்தான் கண்ணியமான அந்த வாலிபரை ஹஜர் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை காபாவை ரெனோவேஷன் பண்ணி புதுப்பித்தவர்கள் வைக்க தயாராகின்ற பொழுது ஒரு சண்டை உருவாகிறது. நான் தான் வைக்க வேண்டும். எல்லா கபிலாக்களுடைய லீடர்மார்களும் போட்டி போட்டார்கள். எனக்கு இந்த சான்ஸை தராவிட்டால் நான் யுத்தம் செய்வேன், உங்களை கொலை செய்வேன், நான் தான் வைக்க வேண்டும். இந்த மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று போராடிய பொழுது ஒரு மூத்தவர், ஒரு வயோதிபர் ஒரு மசூராவை, ஒரு ஆலோசனையை சொன்னார். நாங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை, நாம் முடிவெடுப்போம். இப்பொழுது நமக்கு முன்னால் யார் முதலாவது மஸ்ஜிதுக்குள்ளே, இந்த காபாவுக்குள்ளே வருகிறாரோ அவர் சொல்கின்ற முடிவை நாம் செயல்படுத்துவோம். அப்பொழுது அந்த வாசலால் உள்ளே வந்தவர் ஒரு வாலிபர். அது எந்த வாலிபர்? எதிர்காலத்திலே நபியாக வந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மசூராவை மூத்த மனிதர்கள் கேட்டு நடக்கும் அளவு தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக கடித்திருப்பார்கள். அந்த வாலிபர் வருகிறார், முஹம்மத் என்ற வாலிபர் வருகிறார். இவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மத் எங்களுக்குள்ளே பிரச்சனை, எங்களுக்குள்ளே மோதல், நீங்கள் தான் இதற்கு தீர்வு சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு மசூராவை சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்ய தயார். அவர் மசூரா சொல்கிறார், அந்த வாலிபர், நீங்கள் ஒரு குளோத்தை, ஒரு வெண்ணிற குடலையை கொண்டு வாருங்கள், அதிலே அந்த ஹஜரை, அந்த கல்லை வையுங்கள். எல்லோருமாக, எல்லா கபீலாக்களுடைய லீடர்மார்களும் எல்லா புறத்திலிருந்தும் தூக்குங்கள் என்று சொல்லி எல்லோரையும் ஒரே தடவையிலே அந்த கல்லை தூக்கி ஹஜர் அஸ்வத் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அவர்கள் தன்னுடைய கையால் எடுத்து வைத்தார்கள் என்றால் வாலிப சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு முன்னாலே வாழ்ந்து காட்டினார்கள். இதே வாலிபர் தான் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வியாபாரத்துக்கு பொறுப்பாக செல்கிறார்கள். பணத்தை கொடுத்து கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வியாபாரத்துடைய ஒரு பொறுப்பை ஏற்று நேர்மையாக பொய் சொல்லாமல், கலப்படம் இல்லாமல், ஏமாற்றாமல் ஒவ்வொரு திருகத்திற்கும் தீனாருக்கும் சரியாக கணக்கு காட்டி வியாபாரத்தை நேர்மையாக செய்து அந்த வாலிபர் வருகிறார், லாபத்தை கொடுக்கிறார், வியாபாரத்துடைய அந்த பொருட்களை ஒப்படைக்கிறார், பணங்களை ஒப்படைக்கிறார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 15 வருடங்கள் மூத்த பெண்ணாக இருந்தும் இந்த வாலிபரை, 25 வயதுடைய இந்த வாலிபரை எனக்கு ஒரு கணவனாக வாழ்க்கையின் ஒரு துணையாக என்ன காட்டிக் கொள்ள வேண்டும் என்று இந்த வாலிபருடைய நேர்மையும் இந்த வாலிபருடைய உண்மையான தன்மையும் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை கவர்கிறது. அந்த பெண் தனது கணவராக மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த அளவுக்கு நபி அவர்கள் கூட வாலிப பருவத்திலே மிக அழகான ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அதே போன்று நபித்துவத்துக்கு பின்னால் சிறுவர்களையும் வாலிபர்களையும் வயோதிபர்களையும் அழகான முறையிலே வழிநடத்தினார்கள். சிறுவர்களுடைய நிகழ்வுகள் தெரியும். இஸ்லாத்தோடு கண்ணியமானவர்களே, ஏனைய கலாச்சாரத்தை ஒப்பிடுவது கிடையாது. உலகம் எல்லாம் அக்டோபர் ஃபஸ்டை சில்ட்ரன்ஸ் டேயாக கொண்டாடுகிறது. இதை நான் ஏற்று வரவேற்று பேசவில்லை. வருடத்தில் ஒரு தடவைதான் சிறுவர்களுடைய உரிமைகளை அவர்கள் பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன், ஹதீஸ், இஸ்லாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் சிறுவர்களுடைய உரிமை பேறி இருக்கிறது. நபி அவர்கள் எந்த அளவு சிறுவர்களுடைய அன்பாக மல்லம் இரஹம் சகீரனா வயோக்கிர் கபீரனா கலை சொல்லுங்க. சிறுவர்களுக்கு அன்பு காட்டாதவர், பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல என்று ஒரே ஹதீஸிலே சிறுவர்களையும் பெரியவர்களையும் இணைத்து கூறினார்கள். சிறியவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், தொழுகை எப்படி முக்கியமான ஒரு பாதர். நான் இப்பொழுது மிம்பர்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கொத்துபா செய்கின்ற பொழுது கூட பேர குழந்தைகள் கண்ணியமானவர்களே ஓடியாடி விளையாடுவார்கள். மஸ்ஜிதுடைய ஒழுக்கம் சிறியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். விளையாட விடக்கூடாது, மிம்பர் கண்ணியமான இடம் என்றாலும் சிறுவர்கள் ஏறுவார்கள். ஹசன் ஹுசைன் மிம்பர்ல ஏறுவார்கள், ஏறி இறங்கி விளையாடுவார்கள். நபியவர்கள் அங்கே ஏற்ற மாட்டார்கள், கண்டிக்க மாட்டார்கள், வான் பண்ண மாட்டார்கள், அதட்ட மாட்டார்கள். ஒரு தடவை எந்த என்றால் மிம்பரிலே கொத்துபா செய்கிறார்கள். சிறியவர் ஹசன் அல்லது ஹுசைன் அங்கு மோடி விளையாடி கொண்டிருக்கிறார். நபியவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி வந்து அந்த பேர குழந்தையை தூக்கி சுமந்து மிம்பரிலே உட்கார வைத்து விட்டு கொத்துபாவை கண்டினியூ பண்ணினார்கள். சில்ட்ரன்ஸ் ரைட் இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. என்ன இதே இன்னும் ஒரு பேர குழந்தை உமாமா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் சொல்லும் பொழுது நபியவர்கள் தூக்கி கொண்டு தொழுதிருக்கிறார்கள். சொல்லும் பொழுது ஹசன் ஹுசைன் பேர குழந்தைகள் மேலே ஏறி முதுகிலே ஏறி விளையாடுவார்கள். நபியவர்கள் பாத்திமாவை பார்த்து சொல்லவில்லை, என்ன உன்னுடைய பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க தெரியாதா, என்னை தொட விடுகிறான் இல்லை, சொல்லும் பொழுது மேலே ஏறுகிறான், சொல்லும் பொழுது மேலே ஏறி விளையாடுகிறான், உன்னுடைய பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்க தெரியாதா என்று பாத்திமாவுக்கு அட்வைஸ் பண்ணவில்லை. ஏறும் பொழுது பொறுமையாக சந்தோஷமாக ஏற்றார்கள். தன்னுடைய தொழுகையையும் பாத்திலாக்கிக் கொள்ளாமல் அசைவுகளை கூட்டிக் கொள்ளாமல் உட்காரும் பொழுது பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு உட்காருவார்கள். ஜிக்ர் துஆக்களை ஓதுவார்கள். மீண்டும் சுஜூதுக்கு போகும் பொழுது ஏறுவார்கள், விளையாடுவார்கள். நொந்து கொள்ளவில்லை, ஏற்றவில்லை, அவர்களை கண்டிக்கவில்லை. இன்னும் ஒரு குழந்தையை கொண்டு வருகிறார்கள். நபியவர்களிடத்திலே துஆ ஓதுவதற்கு பரக்கத்துக்காக வேண்டி மடியிலே வைக்கப்படுகிறது. அந்த சின்ன குழந்தை, அது யாருடைய ஒரு குழந்தை, நபியருடைய மடியிலே சிறுநீர் கழிக்கிறது, சிறுநீர் கழித்து விடுகிறது. சுத்தமான நபி, சுத்தமாக எப்பொழுதுமே கிளீனாக இருக்க வேண்டிய நபி. வசியாபக்கிர், அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுடைய ஆடையை எப்பொழுதும் கிளீனாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆடையை எப்பொழுதும் கிளீனாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. இதற்கு மாற்றமாக ஒரு பிள்ளை யூரின் பாஸ் பண்ணுகிறது, சிறுநீர் கழிக்கிறது. நபியவர்கள் சொல்லவில்லை, உங்களுடைய குழந்தையை என்னுடன் தர முன்னர் ஒழுங்காக கிளீன் பண்ணி அவரை சிறுநீர் கழிக்க வைத்து சுத்தமான முறையிலே என்னுடன் தர தெரியாதா, என்னை நஜீசாக்கி விட்டீர்களே, நான் எப்பொழுது எப்படி இப்படி நஜீசாகி கொண்டிருப்பது என்று மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் அதை பொறுத்து எப்படி ஒரு சின்ன பிள்ளையுடைய சிறுநீரை சுத்தம் செய்வது என்று படித்துக் கொடுத்தார்கள். எனவே சின்னவர்களோடு அழகாக நடந்து கொண்டார்கள். சாப்பிடுகிற ஒரு குழந்தை நபியுடைய சகனிலே சின்ன குழந்தை உட்கார வைத்தார்கள். சரிய அந்த சிறிய மதிப்பன்றி சிறுவர்களை ஒதுக்கவில்லை. இந்த சொந்த குழந்தைகளை கூட ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட வைக்க நமக்கு பக்குவம் கிடையாது, இரக்கம் கிடையாது. அவரை தனிமைப்படுத்தி விடுகிறோம். சகனிலே உட்கார்ந்தால் சொல்கிறோம், இவனுக்கு சின்ன தெரியாது, சகனிலே முறை தெரியாது, சாப்பிட தெரியாது, இவனுக்கு தனியே ஒரு பிளேட்ல போட்டுக் கொடு என்று மனைவியிடம் சொல்கிறோம். நபியுடைய சகனிலே சாப்பாட்டு சபையிலே யாரோ ஒரு குழந்தை ஒரு உட்காருகிறது, அங்கு மீண்டும் சுற்றி சுற்றி சாப்பிடுகிறது, அங்கு கை போடுகிறது, இங்கு கை போடுகிறது, நபியர்கள் என்ன சொல்ல வேண்டும், சஹனுடைய ஒழுக்கம் தெரியாது, இவனை தனியாக சாப்பிட விடுங்கள். கண்ணியமானவர்களே, சஹனில் விளையாடி விளையாடி சாப்பிட்ட அந்த சின்ன பிள்ளைக்கு யா குலாம், குலாம் என்றால் செல்லமாக கூப்பிடுவார், கூப்பிடுங்க பார்த்து நாம் ராஜா என்போம், செல்லம் என்போம், ஏதோ செல்ல வார்த்தை. சிறுவரே, செல்ல பிள்ளையே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள். வக்குல் பியமீனி, உங்களுடைய வலது கையால் சாப்பிடுங்கள். வக்குல் மிம்மா யலி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த உணவுகளை எடுத்து சாப்பிடுங்கள். கண்ணியமானவர்கள், இப்படி அந்த பிள்ளைக்கு வழிகாட்டினார்கள், அழகாக புத்திமதி சொன்னார்கள். இந்த சிறுவர் தெரியாதாகி சொல்கிறார், வளர்ந்து சொல்கிறார். நபியவர்கள் அந்த சகனிலே சாப்பாட்டு மரவையிலே எனக்கு சொல்லி தந்த புத்திமதியை இன்று வரைக்கும் நான் விடாமல் செய்கிறேன். எப்படி சின்ன பிள்ளைக்கு படித்துக் கொடுத்த பாடம், இளமையில் கல்வி சிறையிலே சொல்வார்கள், சிறுவயதில் படித்துக் கொடுப்பது அப்படியே பதியும், அது அழியாது. இப்படி சிறுவர்கள் நடந்து கொண்டார்கள். இனிமலர்களே, அடுத்ததாக வாலிபர்கள், மிக முக்கியமான ஒரு சாரார்த்தம் இந்த வாலிபர்கள். எதிர்கால தலைவர்கள், எதிர்கால மக்களுடைய இமாம்கள், எதிர்கால டாக்டர்கள், எதிர்கால இன்ஜினியர்கள், எதிர்கால லோயர்கள், எதிர்கால நீதிபதி ஜட்ஜ், எல்லாம் இவர்கள் தான். எதிர்கால ஒரு நிர்வாக தலைவரா இப்பொழுது இருக்கின்ற வாலிபர்கள், எதிர்காலத்திலே ஒரு தொழிலாளியா வாலிபர்கள், எதிர்காலத்திலே ஒரு முதலாளியா இப்பொழுது இருக்கின்ற வாலிப சமூகம் தான் அதை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். நபியர்கள் எப்படி அவர்களை வழிகாட்டினார்கள். மிம்பரிலே சின்ன பிள்ளை விளையாடுகின்ற பொழுது ஏசாத நபி அதே மிம்பருக்கு பக்கத்திலே நபியர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வாலிபர் வருகிறார், ஒரு யங்ஸ்டர் வருகிறார், பக்கத்திலே வந்து உட்கார்கிறார், தள்ளி உட்கார்ந்தார். நபியர்கள் பக்கத்திலே கூப்பிட்டு உட்கார வைத்தார்கள். என்ன விடயம், வந்தவர் ஜினா செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள், ஜினாவுக்கு லைசன்ஸ். எப்படி கேள்வி, ஜினா ஹராம், ஜினாவுக்கு பக்கத்தில் நெருங்க வேண்டாம் என்ற ஆயத்து இறங்கிய நபி, ஜினா செய்பவர்களை திருமணம் முடித்திருந்தால் கல்லறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற அந்த சட்டங்களை சொன்ன நபி, திருமணம் முடிக்காதவரா 100 கசேடைகளை அடிக்க வேண்டும் என்று ஹத்தடிக்க வேண்டும் என்று படித்து கொடுத்த நபியிடம் வந்து ஜினாவுக்கு அனுமதி தாருங்கள் என்ன சொல்ல வேண்டும். பாருங்கள், இவனை அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் மஸ்ஜிதுக்குள் என்னிடம் குர்ஆன் இறங்கிய என்னிடம் ஜினாவுக்கு அனுமதி கேட்கிறார், அடியுங்கள் உதயுங்கள் கொள்ளுங்கள் என்றுதான் இந்த காலத்து அட்வைஸ்களும் வார்னிங்கள் நடக்கும். முறை தவறியவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். சகோதரரே, ஜினாவுக்கு அனுமதி வேண்டுமா? அத்தகைய உண்மை, ஜினாவை உன்னுடைய தாயோடு வேறு யாராவது செய்வதை விரும்புவாயா? நீங்கள் அர்ப்பணமாகட்டும், உங்களுக்கு நான் அர்ப்பணமாகட்டும், யார் சொல்லுங்களா, நான் உங்களை என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், விடமாட்டேன். உங்களுடைய மகளுக்கு அவர் அன்னையில் திருமணம் முடிச்சிருக்கலாம், முடிக்காமல் இருக்கலாம், அவருக்கு ஒரு மகள் இருந்தால் மகளுக்கு விடமாட்டேன், உங்களுடைய சகோதரிக்கு விடமாட்டேன், உங்களுடைய தந்தையுடைய சகோதரி மாமிக்கு விடமாட்டேன், தாயுடைய சகோதரி சாட்சிக்கு. அப்படி என்றால் நீங்கள் என்னிடம் அனுமதி கேட்டு போய் செய்ய விரும்புகின்ற அந்த பாவத்தை எந்த பெண்ணோடு செய்வீர்களோ? ஒரு ஒரு மனிதனுடைய தாயாக இருப்பார், திருமணம் முடித்த பிள்ளை இருந்தால், ஒரு மனிதனுடைய பிள்ளை மகளாக இருப்பார், மாமியாக இருப்பார், சாட்சி பெரியம்மாவாக இருப்பார். இப்படி அவர்கள் விரும்பாதது போன்று நீங்கள் விரும்பாதது போன்று அவர்களும் விரும்ப மாட்டார்கள் என்று புத்திமதி சொன்னார்கள். நெஞ்சிலே கையை வைத்து துவா கேட்டார்கள், அல்லாஹ்வே தம்பஹு வதஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. மூன்று துவாக்கள், எல்லையுடைய பாவத்தை மன்னி. என்ன பாவம்? மஸ்ஜிதுக்குள்ளே வந்து ஜினாவுக்கு அனுமதி கேட்ட பாவம், மன்னித்து விடு. இப்படி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, இப்படி ஹார்ட்டை பியோவான ஒரு ஹார்ட்டாக மாற்றி. மூன்றாவது துவா, கனிமனரே, இவருடைய கற்பை பாதுகாரு, இவருடைய ஆசையை இச்சையை ஹராமான வழியிலே இவர் காணிக்காமல் இவரை இவருடைய கற்பை அந்த பத்தினித்தனத்தை இவரை கொடு என்று நபியவர்கள் துவாக்கை கணிக்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த வாலிபர் சொல்கிறார், ஜினாவை போன்ற எனக்கு மிக வெறுப்பான பாவம் எதுவும் கிடையாது. இப்படித்தான் வாலிபர்களை நபி அவர்கள் கைட் பண்ணினார்கள், இப்படித்தான் வழிகாட்டினார்கள், இப்படித்தான் அட்வைஸ் பண்ணினார்கள். கண்ணியமானவர்களே, எத்தனையோ வாலிபர்கள் நபியுடைய காலத்தில் மிக மோசமாக, மிக ஆடம்பரமாக, மிக அல்லாஹ்வுக்கு மாறுபாடாக வாழ்ந்தவர்களை எல்லாம் நபி அவர்கள் எடுத்தார்கள். இப்படியான வழிநடாத்தல் மூலமாக, இப்படியான அழகான பண்புகள் மூலமாக வாலிபர்களை பற்றி நபியவர்கள் அதிகமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். நுசிர்து பிஷபா, வாலிபர்கள் மூலம் எனக்கு ஹெல்ப் கிடைத்திருக்கிறது, சப்போர்ட் கிடைத்திருக்கிறது, வாலிபர்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்திருக்கிறது. சொன்னார்கள் நபியவர்கள், அல்லாஹ் மனோ இச்சைகளை, ஆசைகளை தன்னுடைய இச்சப்படி வாழாமல் தன்னை கட்டுப்படுத்தி வாழுகின்ற வாலிபர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். இன்னும் ஒரு வாலிபர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார், அவரை அல்லாஹ் விரும்புகிறார். அரிசிக்கு கீழே ஏழு கூட்டத்துக்கு நிழல் கிடைக்கும். இன்னும் இருக்கிறார்கள் ஒரே அதிகத்தில் ஏழு பேர். அரிசிக்கு கீழே நிழல் பெறக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏழு பேர் மாத்திரம் அல்ல, ஒரே ஹதீஸில் ஏழு பேர் இன்னும் இருக்கிறார்கள். ஏழு பேரில் முதலாவது சொன்னது, நேர்மையான ட்ரஸ்டான ஒரு லீடர், ஒரு பிரசிடென்ட், ஒரு தலைவர், ஒரு பொறுப்புதாரி. இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு வளர்ந்த வாழ்ந்த ஒரு வாலிபர் அரசுக்கு கீழே இருப்பார். கண்ணியமானவர்களே, இப்படி நபியவர்கள் வாலிபர்களுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய அவர்கள் வாலிபராக இருக்கின்ற பொழுது நபியவர்கள் இடைக்கடை கேட்பார்கள், திருமணம் முடிக்கவில்லையா, திருமணம் முடிக்கவில்லையா, வாலிபராக இருக்கிறீர்கள், அவர் ஏழையாக இருந்தார், எனக்கு இன்னும் வசதி இல்லையா, சொல்லலாம், வசதி வந்தால் முடிப்பேன். வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள், மனிதர்களே உங்களுக்கு சக்தி, உடல் ரீதியான சக்தி, பொருளாதார எக்கனாமிக்கல் பொருளாதார ரீதியான வளம் இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள். எனவே கண்ணிமர்களே, நான் சொன்னேன், வாலிப வயது பருவ வயதிலிருந்து 40 வயது வரைக்கும், 14 வரைக்கும் வாலிப வயதுதான். எனவே இப்படியாக வாலிப பருவம் இஸ்லாத்தில் மிக முக்கியமாக கூறப்படுகிறது. சில வாலிபர்கள் சிறுபிராயத்தில் நபியவர்கள் பராமரித்து எதிர்காலத்திலே பெரிய முக்கியமான ஒரு அந்தஸ்தை அடைந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவர்கள் குரானுடைய முஃபஸ்ஸிரீன்களுடைய தலைவர், குரானுடைய விரிவுரையாளர்களுடைய தலைவராக அவர்கள் கருதப்பட்டார்கள். சிறிய வயதிலிருந்து பராமரித்தார்கள். ஒரு தடவை வாகனத்திலே பின்னால் உட்கார்ந்து போகின்ற பொழுது நபியவர்கள் யாகுலா எப்படி சகனிலே சாப்பிட்ட முறை தவறாக சாப்பிட்ட அந்த பிள்ளை யாகுலாம் என்று கூப்பிட்டார்களோ, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவர்களே தன்னுடைய பெரியப்பாவுடைய தாத்தாவுடைய மகனை, யாகுலா சின்ன பிள்ளையே, சின்ன குழந்தையே, உனக்கு நான் சில விடயங்களை படித்து தருகிறேன், அதை நீ கேலி பாதுகாத்துக்கொள், உனக்கு வாழ்க்கைக்கு பிரயோசனமான விடயங்கள், ஈமானை படித்துக் கொடுத்தார்கள். அல்லாவுடைய சட்டத்தங்களை பேணிக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், தீனை ஃபாலோ பண்ணி வாழி, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி, இஸ்லாமில்லா சஜித் உத்துஜாஹத், அல்லாவுடைய சட்டங்களை, அல்லாவுடைய விடயங்களை, தீனை மார்க்கத்தை நீ பேணுதலாக கடைபிடித்து நட, உனக்கு முன்னால் அல்லாவுடைய உதவியை காண்பாய். சொன்னார்கள், எதை கேட்டாலும் அல்லாவிடம் கேள், எதை கேட்டாலும் அல்லாவிடம் கேள். என்னை துவாவை படித்துக் கொடுத்தார்கள், தவக்குலை அல்லாவின் மீது நம்பிக்கையை படித்துக் கொடுத்தார்கள், எக்கையினை அல்லாவின் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை, உறுதியை படித்துக் கொடுத்தார்கள். ஹெல்ப், ஏதாவது உனக்கு ஹெல்ப் தேவையா, இதை சாந்த சச்சாய்ந்தில்லா அல்லாவிடம் கேள். சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைதான் வளர்ந்து கண்ணியமானவர்களே பெரிய முஃபஸ்ஸிராக நபியவர்களுக்கு ஒரு தடவை கிதமத்து செய்கிறார், பல தடவைகள் செய்திருக்கிறார். டாய்லெட்டுக்கு போன நபியவர்களுக்கு கிளீன் பண்ணுவதற்கு தண்ணீர், கொஞ்சம் தண்ணி வைத்தார். நபியவர்கள் வெளியே வந்து பார்த்தார்கள், கேட்காமல் தண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, கேட்காமல் கிதமத்து செய்தார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள். இந்த பெற்றோர்களுக்கு கூட சொன்னாலும் செய்யாத பிள்ளைகள் உருவாகிவிட்டார்கள். பெற்றோர்கள் சொல்கின்ற வேலையை கூட அவாய்ட் பண்ணுகின்ற, ரிஜெக்ட் பண்ணுகின்ற பிள்ளைகள் உருவாகிவிட்டார்கள். ஏறாது, முடியாது, நான் பிஸியாக இருக்கிறேன், என்ன பிஸி என்று அவர்களுக்கு தான் தெரியும். சொல்லாமல் கிதுமத் செய்தார், ஊழியம் செய்தார், பணிவிடை செய்தார். நபியவர்கள் வந்தார்கள், துவா செய்தார்கள். யார் இதை வைத்தது? நான் தான். இவர் தான் வைத்தார். அப்துல்லா குரானுடைய விளக்கத்தை கொடு, குரானுடைய விளக்கத்தில் முதல் தரம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் 9-10 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நபியோடு இருந்தார்கள், நபியோடே உதவியாக இருந்தார்கள். எல்லா கட்டங்களிலும் நபியவர்கள் ஹிஜ்ரத்து போகின்ற பொழுது கூட பொறுப்பாக நபியுடைய அமானதங்களுக்கு, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருட்களை கொடுப்பதற்கு பொறுப்பாக ஆக்கிவிட்டு போனவர்கள் அழிவில் இல்லாதவர்கள். அந்த வாலிபரை தான் நபியவர்கள் அதுக்கு பாவித்தார்கள். நபியருடைய அந்த பெட்டிலே, அந்த படுக்கையிலே உறங்குவதற்கு எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். நபியை கொள்வதற்கு அந்த கட்டத்திலே தைரியமாக நபியவர்களுடைய படுக்கையிலே உறங்கியவர் இந்த வாலிபர் அழிவில் இல்லாதவர்கள். கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டு போகலாம். இன்று வாலிபருடைய நிலைமை கண்ணியமானவர்களே எங்கிருக்கிறது? இவர்கள் தான் எதிர்கால சமுதாயத்துடைய தலைவர்கள், முன்னோடிகள். எந்த நிலைமையில் நாம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம்? அவர்களுக்கான வழிகாட்டல்களை எப்படி கொடுக்கிறோம்? சொந்த பிள்ளைகளை கூட எப்படி நாம் வழிநடாத்துகிறோம்? ஒரு தவறு செய்தால் பத்வா செய்கிறோம், ஒரு குற்றம் செய்தால் ஏசுகிறோம், வீட்டிலிருந்து விரட்டுகிறோம். பத்வா செய்த பிள்ளைகளை நாசமாக்கி விட்டோம். பத்வா இருக்கிறதை சாப்பிடுவது கண்ணியமனை பழிக்கும். பின்னர் நாங்கள் தான் அழ வேண்டும், நாங்கள் தான் அழ வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி. அவர்களை ஏற்றுக்கொண்ட மூமின்களை ஏற சொன்னார்கள். குடும்பத்தை எல்லாம் ஒவ்வொருவராக ஏற சொன்னார்கள். மறுத்தவர்கள் ஏறவில்லை. ஒரு மகன் ஏற மாட்டேன், தந்தை நபி ரசூல் ஏற மாட்டேன் என்று விவாதம் ஆர்கியூமெண்ட் பண்ணினான். ஏற மாட்டேன், எப்படி ஆத்திரம் வரும், எப்படி கோபம் வரும்? கனிமகளை பத்வா செய்தார்களா? மகனை எப்படி கூப்பிட வேண்டும்? பாசிக், பாவியே, காபிர், காபிரே, ஹபீஸ், கெட்டவனே, மோசமானவனே, பாப்பாவுக்கு கட்டுப்படாதவனே என்று கூப்பிட வேண்டும். கூப்பிட்ட வார்த்தை கண்ணியமானவர்களே, யா புனைய, என்னுடைய அன்பு மகனே ஏறு. காபிரான மகனை கூட அன்பு மகனே என்று கூப்பிட்டார்கள். முஸ்லிமான மகனை, மகளை நாம் எப்படி கூப்பிடுகிறோம்? எனிமல்ஸ் உடைய பெயர்களை சொல்லி பிள்ளைகளை கூப்பிடுகிறோம். கனிமனுடைய முறைப்பிலை யா புனைய என்று செல்லமாகத்தான் கூப்பிட்டார்கள். வாப்பா, தந்தைக்கு எதிராக பேசிய மகனை. அதே போன்று வாலிபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், காசிரான வாப்பா, சிலைகளை செய்து வியாபாரம் செய்த வாப்பா, தந்தை. வாலிபர் இப்ராஹிம் எப்படி கூப்பிட்டார்? யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, காபிரே, முஸ்ரிக்கே, சிலை வியாபாரியே என்று கூப்பிட வேண்டிய தந்தையை, யா அபத்தி, என்னுடைய கண்ணியமான இரக்கமான அன்பு தந்தையே, அப்படித்தான் கூப்பிட்டாங்க. எனவே கண்ணியமானவர்களே, பேச்சு புத்திமதி அட்வைஸ் அழகாக அமைய வேண்டும். இப்பொழுது நான் இஸ்லாத்துக்காக சில வாலிபர்கள் செய்த சேவைகளை சொல்ல வருகிறேன். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிது நபவி, நபியர்கள் மதினாவுக்கு வந்தவுடன் தங்கினார்கள் அபு ஐயூப் வீட்டிலே. பக்கத்திலே பார்க்கிறார்கள், ஒரு வெறும் காணி இருக்கிறது, ஒரு லேண்ட் இருக்கிறது. கேட்டார்கள், இது யாருடைய லேண்ட்? இரண்டு அநாதைகளுடைய லேண்ட், இரண்டு அநாதைகளுக்குரிய லேண்ட். கூப்பிட்டார்கள் சகல் சுகை சகோதரர்கள், கூப்பிட்டார்கள், நான் மஸ்ஜித் ஒன்று கட்ட வேண்டும், எனக்கு இந்த லேண்டை நீங்கள் விற்க வேண்டும், விற்பீர்களா? எவ்வளவு விலை? இந்த இரண்டு வாலிபர்களும் அநாதைகளாக வளர்ந்தவர்கள். அவருடைய புரப்பட்டி அதுதான், சொத்தே அதுதான். சொன்னார்கள், யார சொல்லா, எங்களுக்கு ஒரு திருகம் தேவையில்லை, ஒரு தீனார் தேவையில்லை, இது அல்லாவுக்காக நாங்கள் டொனேட் பண்ணுகிறோம். வாலிபர்கள் தன்னுடைய லேண்டை மஸ்ஜிதுக்கு டொனேட் பண்ணினார்கள். நபியர்கள் டொனேஷனாக எடுக்கவில்லை. சொன்னார்கள், நான் பணம் தந்துதான் எடுப்பேன், நான் கொடுத்துதான் எடுப்பேன். வற்புறுத்தித்தான் நபியவர்கள் அந்த பணத்தை கொடுத்தார்களே தவிர அவர்களுடைய மனசு விரும்பவில்லை நபியிடம் பணம் பெற்று இதை மஸ்ஜிதுக்கு கொடுப்பதை. வாலிபர்கள் மஸ்ஜிதுக்கு லேண்டை டொனேட் பண்ணுகின்ற வாலிபர்கள் இருந்தார்கள் நமது மூதாதையர்களிலே. தாருல் அர்க்கம், மக்காவுடைய தாவா சென்டர், தாருல் அர்க்கம். அர்க்கம் நபியல்லாஹ் என்பவர் யார்? டீனேஜ் வாலிபர். நம்முடைய வீட்டை தாவத்துக்காக வேண்டி, தாவா சென்டருக்காக வேண்டி நபியர்கள் மஸ்ஜிதிலே பணியை ஆரம்பிக்க முன்னால், காபாவிலே பகிரங்கமாக தாவத்தை ஆரம்பிக்க முன்னால் தன்னுடைய வீட்டை அப்படியே ஒப்படைத்தவர், கொடுத்தவர் அர்க்கம் என்ற வாலிபர். வாலிபர் வீட்டையே கொடுத்தார் இந்த மஸ்ஜிதுக்கு, சமுதாயத்துக்கு. நமது வாலிபர்கள் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டப்பட வேண்டும். கனிமனை சொல்லிக் கொண்டே போகலாம், ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. வாலிபர்களுடைய நிகழ்வுகள், உஸாமத்து பின் ஸைத் அவர்கள் 17 வயதில் டமாஸ்கஸுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுகின்ற போருக்கு சென்ற ஒரு படைக்கு லீடராக போனார்கள். லீடர்ஷிப்பை நபியவர்கள் கொடுத்தார்கள் 17 வயதில். அப்படியான வாலிபர்கள் இங்கிருக்கிறார்களா? 60 வயது, 50 வயது, 40 வயதை தாண்டிய வயோதிபர்களுக்கு மேலே அமீராக, லீடராக இருந்து ஒரு ஜமாத்தை வழிநடத்தி செல்கின்ற பக்குவம் அந்த வாலிபர்களுக்கு இருந்தது. என கண்ணியமானவர்களே, எத்தனை நிகழ்வுகளை கேட்கிறோம். சாரிக்கு முன் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி பைனை வெற்றி கொண்டார்கள். எத்தனை வயது? 20-21 வயது. முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி சிந்து நதி என்று சொல்லக்கூடிய இந்த சிந்து பிரதேசத்தை வெற்றி கொண்டார்கள். கன்னிமரன் எத்தனை வயது? 16-17 வயது. இன்று எங்கிருக்கிறோம்? 16-17 வயதுடைய வாலிபர்கள் நிலைமை என்ன? கனிமரன் இதை வழிகாட்ட வேண்டும். அழகாக, இரக்கமாக, கண்ணியமாக அவர்களை வழிநடாத்தினால் எதிர்காலத்திலே நல்ல செழிப்பான, ஒளிமயமான ஒரு சந்ததியை நம்மால் உருவாக்கலாம். எனவே கன்னிமன்வர்களே, இப்படியான காலத்தில் சித்தனாவுடைய காலம் என்று சொல்கிறோம். சித்தனாவுடைய காலம், காலத்தை வைத்து நாம் கற்றுப்போவதல்ல. நாம் சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், மூத்தவர்களாக இருக்கலாம், தீனை, இஸ்லாத்தை முதன்மைப்படுத்தி, இஸ்லாத்தை மதித்து, குர்ஆனை, ஹதீஸை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தால் நமக்கும் இப்படியான வாழ்க்கையை, இப்படியான செழிப்பான ஒரு கட்டத்தை அடையலாம். இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். பெற்றோர்களிடத்திலே எந்த விடயத்தையும் மசூரா பண்ணக்கூடிய வாலிபர்கள் உருவாக வேண்டும். மாலிக் மதுகபுடியுமா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் மதுகபுடியுமா, மதீனாவுடைய 100க்கு 100 என்று சொல்லலாம். மதீனாவுடைய மதுகபல்லான் என்று, மதீனா மக்களுடைய, மதீனாவுடைய உலமாக்களுடைய, இமாம்களுடைய மற்ற நபர்கள் கூட மாலிக் மதுகவை மையமாக வைத்து தன்னுடைய விடயங்களை கொண்டு போகின்ற அளவுக்கு இப்படி உருவாகிய மாலிக் ரஹ்மத்துல்லாஹி டீனேஜாக இருக்கின்ற பொழுது 12-13 வயதில் அல்லது 12 வயதில் தாயிடம் வந்து சொல்கிறார், உம்மா நான் மியூசிக் படிக்க போகிறேன், நான் மியூசிக் கோர்ஸ் செய்ய போகிறேன், நான் டான்ஸ் படிக்க போகிறேன், நான் டான்ஸ் கிளாஸ் போக போகிறேன், போகவா? உம்மாவிடம் கேட்கிறார் மகன். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, தாய் சொன்னார், இல்லை மகன், அது சரிவராது, அது அல்லாஹ்வுக்கு மாத்திரமான வழி, அது எதிர்காலத்தில் உனக்கு கண்ணியத்தை தராது, எதிர்காலத்தில் உனக்கு முழு உலகத்திலும் கண்ணியத்தை அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வழியை காட்டவா? நீ மார்க்க அறிவை, கல்வியை கற்றுக்கொள், குர்ஆனை ஹதீஸை வரலாறுகளை படி, மார்க்க கல்வியை படி, உனக்கு எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் நல்ல ஒரு கண்ணியம் கிடைக்கும் என்று தாயுடைய அட்வைஸை கேட்டு தலை சாய்த்தார்கள், படித்தார்கள். இன்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் மதுகப், மாலிகி மதுகப் என்ற ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக மாறினார்கள். 17-16 வயதிலே, 18 வயதை அடைய முன்னர் டீனேஜிலே முஃப்தி பட்டம் வாங்கினார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 16 வயதில் முஃப்தி பட்டம் வாங்கினார்கள். புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 7 வயதில் குர்ஆனை பாடமாக்கினார்கள். 15-16 வயதிலே அதே பெரிய மாஜித்தாக மாறினார்கள். மோத்தா மாலிக்கை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பாடமாக்கினார்கள் 12 வயது, 10 வயதிலே. எனவே கனிமன்வர்களை இப்படியா உருவாக்குவது? நமது கையில் இருக்கிறது, வழிகாட்டல்களை கொடுப்போம், வாலிபர்களை முன்னேற்றுவோம், திருத்துவோம், சிறுவர்களையும் கண்காணிப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்குவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தலைவனுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, கூட முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, யாழ உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, எல்லோருக்கும் நல்ல வழிகாட்டல்களை தருவாயாக, நம்ம சிறுவர்களை திருத்துவாயாக, அவர்களுக்கு இறந்த வழிகாட்டுதல்களை கொடுப்பாயாக. நமது வாலிப சமூகத்தை எதிர்கால சந்ததிகளாக சிறப்பானவர்களாக மாற்றுவாயாக. நமது மூத்தவர்களை நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக்குவாயாக. வாலிபர்களை சிறுவர்களை அழகான முறையில் பராமரிக்கக்கூடிய பக்குவத்தை தருவாயாக. ஈமாடன் வாழ்ந்து கலிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாசர் தாவானா.